Alhamdulillahi Rabbil Alameen نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وعن خيركم لأهلي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم يلا قولهم قولتهم يهى والله وان يمر يرجح من الله سبحانه وتعالى وكي أريد على الحمد لله سلام صلواتهم சாந்தி நிறைந்த சற்குணநாதர் எமது உயிரை விடவும் மேலான இறைத்தூத ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் எம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய வீட்டிலே இருந்து அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய விளக்கங்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து வாழ வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை படித்து தனது வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நல்ல சிந்தனையும் எண்ணமும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மகிழ்ச்சி பெறச் செய்கின்ற எண்ணமும் செயல்பாடுகளுமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம்தான் குடும்பவியல் என்கின்ற குடும்ப வாழ்க்கை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் கண்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி அவனுடைய திருமணத்துக்கு பின்னால் ஏற்படுகின்ற குடும்ப வாழ்க்கையை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இதைவிடவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அடையவில்லை என்றால் அந்த மனைவியிடத்திலும் அந்த கணவனிடத்திலும் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் பிரதிபலிக்கப்படவில்லை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக இருக்க மாட்டார் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி கூறுகின்றது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஊர்களிலும் இஸ்லாமிய நிக்காஹ்கள் என்ற பெயர்களிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு திருமணங்களும் வருடத்திலே ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நடைபெற்றாலும் அதே வருடத்திலே 2000 மேற்பட்ட நிக்காஹ்கள் தலாக் என்கின்ற அடிப்படையில் பிரிவதைத்தான் நாம் இன்று கணக்குகள் அடிப்படையில் குறிப்புகள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் இன்று காணக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், மனைவியினுடைய கடமையை கணவனுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற இஸ்லாமிய அறிவுபூர்வமான விளக்கம் இல்லாததும் மனைவி தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாமிய ரீதியாக விளக்கம் கிடையாததன் காரணத்தினால் சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் இருக்கின்ற தலாக் என்கின்ற அந்த விடயத்திற்கு நாம் எல்லாம் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த இப்படியான அல்லாஹ் வருகின்ற தலாக்குடைய விடயங்களுக்கு தள்ளப்படுவதற்கு அடிப்படை காரணம் மார்க்க ரீதியாக எந்த ஒரு இஸ்லாமிய ஆளும் குடும்ப வாழ்க்கையை படிக்காததன் காரணம் என்பது தான் இதனுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதனால்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களை வைத்து ஹஜ்ஜினுடைய அந்த அரபாவினுடைய மைதானத்திலே ஹஜ்ஜுடைய காலத்தில் அரபாவினுடைய மைதானத்திலே ஆற்றிய உரையில் குடும்பவியலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு கட்டம், ஒரு பகுதி. ஒரு மனிதன் தனிமையில் வாழ்கின்ற வாழ்க்கையை விட திருமணத்திற்கு பின்னால் அவருடைய மனைவி குழந்தைகளோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மிகவும் வேறுபட்ட வித்தியாசமான வாழ்க்கை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதற்கு அடிப்படையாக நாம் ஒவ்வொருவரும் கணவனுக்கு மனைவி செய்கின்ற கடமையை ஒரு பெண்மணி திருமணத்திற்கு முன்னேற் படித்துக் கொள்வாள் என்றால் மார்க்க அடிப்படை ரீதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தலாக் என்கின்ற பசர் என்கின்ற இப்படியான சூழல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தடையாக ஆக்கப்படுவதுதான் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெண்மணிகளிடத்திலே சொன்ன வார்த்தைகள் அதிகமாக சஹாபாக்களோடு தன்னுடைய கணவன்மார்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சஹாபா பெண்மணிகளுக்கு நபி அவர்கள் ஆற்றிய உரைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒவ்வொரு ஆணும் தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நபி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து ஒவ்வொரு ஆணும் இஸ்லாமிய ஆண் படிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்படியான இஸ்லாமிய குடும்பவியல் சம்பந்தமான இஸ்லாம் ரீதியான அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ளாததன் காரணம்தான் இன்று இஸ்லாமிய சமூகத்திலே கடுமையான குடும்பத்திலே பிரச்சனைகளும் சிக்கல்களும் எத்தனையோ அடுக்கடுக்காக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் விடுகின்ற பிள்ளையும் மனைவி கணவனுக்கு செய்கின்ற கடமைகளில் தவறு செய்கின்ற அடிப்படையிலும் இப்படியான சிக்கல்களை நோக்க வேண்டியதாக எதிர்நோக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு பெண்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறையையும் சொல்லிக் கொடுத்தார்கள். கணவன்மார் மனைவியோடு நடந்து கொள்ளுகின்ற முறையையும் காட்டிக் கொடுத்தார்கள். அதேபோன்று மனைவிமார் கணவனோடு நடக்கின்ற முறைகளையும் காண்பித்துக் கொடுத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், சஹாபா தோழர்களே, உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு கணவன்மார் செய்கின்ற கடமைகளை பற்றி நபி அவர்கள் பேசுகிறார்கள் சஹாபாக்களோடு. உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், பயின்னமாகும் அவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள். ஒரு பெண்மணியை 22-25 வயது வரைக்கும் ஒரு தாயும் தகப்பையும் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவள் பெரியார் வரும் வரைக்கும் திருமண வயதை அடையும் வரைக்கும் அவரை வளர்த்துவிட்டு ஒன்றிடத்திலே கொடுக்கப்படுகிறார்கள், ஒப்படைக்கப்படுகிறார்கள். சூழ்நாய் சல்லல்லாவில் செல்லவர்கள் குடும்பத்தை பற்றி கணவனுக்கு மனைவியோடு நடந்து கொள்ளுகின்ற இஸ்லாமிய அறிவு ரீதியான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அந்த கொடுக்கப்படுகின்ற உன்னுடைய அந்த மனைவி அவானுக்கும் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற அமானித பொருள் என்று சொன்னார்கள். இந்த அமானிதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா உன்னிடத்திலே விசாரணை செய்வார். உனது மனைவியோடு நீ நடந்து கொண்ட முறைகள் சம்பந்தமான நீ உனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ செய்யாத காரணமாக செய்யாத சில விடயங்கள் சம்பந்தமாக இஸ்லாம் ரீதியாக நீ மனைவிக்கு ஆற்றாத கடமைகள் ரீதியாக ஒன்றிடத்தில் விசாரணை இருக்கிறது சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ தம்லிகூன மின் ஹுன்ன ஷைஅன், அவளிடத்திலே உனக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன தெரியுமா? உனது குடும்ப வாழ்க்கையை வாழ்கின்ற வாழ்க்கையை தவிர வேற எந்த ஒரு அதிகாரத்தையும் நீ அவனிடத்திலே தேட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் இஸ்லாம் தெளிவான ஒரு அழகான முன்மாதிரியான குடும்பவியல் வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. நினைத்தவைகளுக்கு அவளை ஏசி பேசுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, உனக்கு அவள் சமைத்து சரியான முறையில் தரவில்லை என்பதற்காக வேண்டி உனக்கு நீ அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது, உனது ஆடையை துவைத்து தரவில்லை என்பதற்காக வேண்டி உன்னுடைய மனைவியின் மீது கை வைப்பதற்கு உனக்கு இஸ்லாம் அதிகாரம் வழங்கவில்லை. உனக்கு அதிகாரம் எதிலே இருக்கிறதென்றால் உன்னுடைய இல்லற வாழ்க்கையிலே வாழ்கின்ற வாழ்க்கையோடு மாத்திரம்தான் உனக்கு அவளிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. உன்னை இல்லற இன்பங்களில் உன்னை சந்தோஷப்படுத்துவது மாத்திரம்தான் உனக்கு அவளிடத்தில் இருக்கின்ற அதிகாரம் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களுடைய விடயத்திலே சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், ஆண்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், ஒரு வசதி வாய்ப்பை உடைய ஒரு பெண் குடும்பத்திலே நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்மணி சமைக்க தெரியாதவளாக இருந்து சமையலுக்காக வேண்டி ஒரு வேலையாளை நியமிக்க வேண்டும் என்று உனது மனைவி கேட்டால் அதை கூட நீ செய்து கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு கணவன்மார்கள் செய்ய வேண்டிய ஹக்கிலே கடமைகளிலே உரிமை இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. சர்வ சாதாரணமான விடயத்திலே நீ அவளை சந்திப்பதும் சர்வ சாதாரணமான விடயங்களில் அவளை நீ நோபினை செய்வதற்கும் எந்த அதிகாரத்தையும் இஸ்லாம் உனக்கு தரவில்லை என்று கணவன்மார்களை தெளிவாக இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கின்றது. அவர்கள் உனது இடத்திலே இருக்கின்ற அமானிதம், அவர்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதங்கள் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகின்றது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவளை வெறுப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு அவள் வர வேண்டும் என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், غير ذلك ليس تملكون منهن شيئا غير ذلك الا ان ياتين بفاحشه مبينه. தெளிவான பாவங்களை மாத்திரம் அவள் பாவங்களை செய்தாலே தவிர அவளை நீ கண்டிப்பதற்கோ அவளிடத்திலே அதிகாரத்தை எடுத்துக் கொள்வதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு கிடையாது. தெளிவான பாவம் செய்கிறாள் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் சொல்லுகிறது. உன்னுடைய மனைவி தவறுதலாக பாவத்திலே ஈடுபடுகின்ற ஒரு காட்சியை கண்டாய் என்று சொன்னால் அவளை திருத்துவதற்காக வேண்டி நீ எச்சரிக்க வேண்டும். மார்க்க ரீதியாக ஒரு மனைவி தவறு செய்கிறாள் என்றால் கணவனுக்கு சொல்லுகின்ற இஸ்லாம் என்ன தெரியுமா? அவளை உடனடியாக தலாக்கு செல்ல வீசி எறிய வேண்டும் என்று சொல்லவில்லை. இஸ்லாம் ரீதியான அறிவுரைகள் அவளுக்கு பகரப்பட வேண்டும். முதல் முதலில் மார்க்க ரீதியான விளக்கங்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அது சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் அவள் அப்படியேதான் அடம்பிடிக்கக்கூடியவளாக இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனும் தூதருடைய ஹதீஸும் சொல்லுகிறது, உங்களுடைய படுக்கையில் இருந்து அவளை வேறையாக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் வேறையாகி தூங்குங்கள். அப்போது தனிமையில் அவள் தூங்குகின்ற நேரத்தில் உங்களை பற்றி சிந்திக்கலாம், உங்களுடைய வழிக்கு அவள் திரும்பி வரலாம். இவ்வளவு நாளும் நான் கணவனோடு தூங்கிக் கொண்டிருந்தனா, ஏன் தனிமையில் தூங்க வேண்டும் என்கின்ற அறிவு ரீதியாக அவளுடைய உள்ளத்தில் அந்த நல்ல எண்ணம் ஏற்பட்டு உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவள் எச்சரிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய சொல்லுக்கு அவள் கட்டுப்படவில்லை என்றால் தூக்கி எறிந்து விட்டு தலாக்கி சொல்லி விட்டு அடுத்த கல்யாணத்தின் பக்கம் திரும்புவதல்ல, அவளுக்கு மார்க்க ரீதியாக விளக்கம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது கட்டம், அவள் மார்க்க ரீதியாக விளக்கம் கொடுத்தும் அவள் அவனுக்கு உடன்படவில்லை என்றால் இரண்டாவதாக நீ அவளை பிரிந்து வேறறையில் தனித்தனியாக தூங்கி அவளை நீங்கள் சோதிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அவள் அணுகி உன்னுடைய அவளுடைய தவறை அவள் ஏற்றுக்கொண்டு அவளுக்கு திரும்ப வாழ வருகிறாள் என்றால், சேர்ந்து சந்தோஷமாக வாழ வருகிறாள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியும் நீ சேர்ந்து வருகிறாள் என்றால் சேர்ந்து வாழ வேண்டும், அப்படி நீ தனிமையில் தூங்கியும் கூட அவள் உனக்கு அடிபணியவில்லை என்றால், உனது வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அதற்கு பின்னால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, அதற்கு பின்னால மூன்றாவது கட்டம் தான், அவள் மீது நீ கையை வைக்க முடியும். எப்படி? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அடி கூட நீ அடிக்கின்ற அடி கூட கைரமு பார்வையில் தாகுபடக்கூடாது, அந்த அளவுக்கு அவளை அடிக்க வேண்டும். எடுத்த மாதிரி மிருகங்களுக்கு அடிப்பதை போல அவளை அடிக்கக்கூடாது, அடிக்கின்ற அடி கூட தாகு வரக்கூடாது என்றால், தாகு வராத அடி அடியா என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு செல்லுகிறது என்று சொன்னால், அந்த மனைவியோடு நீ அவளை இணைத்து வாழ்வதற்காக வேண்டி எத்தனிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இது கணவன் மனைவிக்கு செய்கின்ற கடமைகளை இஸ்லாம் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸினுடைய கடைசியிலே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி நீ அடித்து அவள் திருந்து இவன் விடமாட்டான் என்று நினைத்து, நாம் இது கணவனுக்கு நாம் வழிபட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து, ஃபைன் அத்தானக்கும், உனக்கு வழிபட்டு வந்தாள் அவள், உனக்கு நீ அடித்ததற்காக வேண்டி நான் இதற்கு பின்னால் அவனுடைய பேச்சை கேட்டு நான் வாழ வேண்டும் என்று உனக்கு வழிபட்டு வந்தால், பலா தபுவோ அணைகின்ற சபீலா, அவனுடைய வேற குறைகளை நீ தேடி அவளை குற்றம் பிடிக்க வேண்டாம். சுபஹானது, இஸ்லாம் சொல்லுகிறது ஆண்களை பார்த்து, அவள் உனக்கு வழிபட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் முரண்பாடாக இருந்தால், இப்போது உனக்கு வழிபட்டு வருகிறாள் என்று சொன்னால், வேறு அவனுடைய குறைகளை தேடி அவளோடு சண்டை முடிக்க நீ எத்தனிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்னலக்கும் அலா நிசாயிக்கும் ஹத்தா வலி நிசாயிக்கும் அலைக்கும் ஹத்தா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனைவிமார்களுக்கு நீங்கள் செய்கின்ற கடமைகள் இருக்கின்றது, மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு செய்கின்ற சில கடமைகள் இருக்கின்றது, அந்த கடமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனைவிக்கு ஒரு கணவன் செய்கின்ற ஹக்கை பற்றி, உரிமைகளை பற்றி செல்லுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், நீங்கள் உடை அணிந்தால் அவளுக்கும் ஒரு ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், நீங்கள் சாப்பிட்டால் அவளுக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவளுக்கு நீங்கள் உறைவிடமும் உணவும் அவளுக்கு உடையும் வழங்குவது ஆண்களுடைய பொறுப்பு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது கணவனிடத்திலே இருந்து ஒரு பெண்மணி பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு உரிமை. உடைவிரமும், அதாவது வாழ்வதற்கான வீடும், சாப்பிடுவதற்கு உணவும், உடுப்பதற்கு ஆடையும் கணவனிடத்திலே நீ பெற்றுக் கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி தோழர் போய் கேட்கிறார்கள், எப்படி என்றால், யா ரசூலல்லாஹ், மா ஹக்கு ஸௌஜதி அஹதினா அலைஹி, எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், மனைவிக்கு நாங்கள் செய்கின்ற கடமைகள் ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் இருக்கிறது. என்ன கடமை? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கடமை என்னவென்றால், அன் துத்இமஹா இதா தஇம்த, அதே முன்னால் சொன்னதை போல, நீ சாப்பிடுவாய் என்றால் அவளுக்கும் நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும், வதக்ஸூஹா இதத் தஸைத, நீ ஆடை அணிந்தாய் என்றால் அவளுக்கும் நீ ஆடை அணிவிக்க வேண்டும். அதே போல சொல்லிவிட்டு, சுபஹானல்லாஹ், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகிறார்கள் நபி அவர்கள், சாப்பிட்டால் சாப்பாடு கொடுக்க வேண்டும், உடை அணிந்தால் உடை அணிய கொடுக்க வேண்டும், சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வல தமிழ் வணிக அவளுடைய முகத்திலே நீ அழித்து விட வேண்டாம். இஸ்லாம் சொல்லுகிறது ஹக். ஒரு மனைவிக்கு கணவன் செய்கின்ற கடமையை பற்றி சஹாபாக்கள் நபி அவர்களிடத்தில் கேட்டபோது சொல்லுகிறார்கள், அவளுடைய கன்னத்திலே நீ கை வைத்து விட வேண்டாம், அதற்கு எந்த அதிகாரமும் உனக்கு இஸ்லாம் வழங்கவில்லை என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வலா துகப்பிக வலா தஹ்ஜுர இல்லா ஃபில் பைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உனது மனைவியினுடைய முகத்தில் அடிப்பதையும் விட்டுவிடு, உனக்கு ஆகாது. அதே ஒன்று நான்கு பேர் வருகின்ற நேரத்தில் நான்கு பேர்களுக்கு மத்தியில் வைத்துக் கொண்டு அவளை பற்றி நீ திட்ட வேண்டாம். சுபஹானல்லாஹ், இஸ்லாம் சொல்லுகிறதை பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இந்த காலி கோடுகளிலே போய் பார்க்கின்ற போது பிரிவுதலுக்கு காரணம் நான்கு பேர்களுக்கு மத்தியில் வைத்து இவரை என்னை ஏற்றி விட்டார். இஸ்லாம் இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னதும் அதை செய்ததற்காக வேண்டி பிரிவு ஏற்படுகிறது. நபியுடைய சுன்னத்தும் நபியுடைய இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறையும் ஒவ்வொரு ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் நடைமுறையில் வந்தால் குடும்ப வாழ்க்கை ஒரு நாளும் பிரிவியை ஏற்பட மாட்டார் என்பதை தெளிவாக இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிர்த்ததற்கு ஆண்புலை கோபம் வருகின்ற போது தன்னுடைய மனைவியை கன்னத்திலே அறைந்து அவளை நோவினை செய்ய வேண்டாம். அந்த அதிகாரம் உனக்கு கிடையாது. உனது கோபத்தை நீ அடக்கிக் கொள்வதை தவிர, உனது கோபத்தை நீ இல்லாமலாக்கிக் கொள்வதை தவிர, உனது மனைவியை எக்காரணம் கொண்டும் மனைவியினுடைய கன்னத்தில் அடிப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அடித்தால் நாளை மறுமையில் விசாரணை இருக்கிறது. கன்னத்தில் அடித்தால் நாளை மறுமையில் அந்த மனைவி மன்னிக்காவிட்டால் நாளை மறுமையில் அது சம்பந்தமான விசாரணை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களை சகோதரிகளை சகோதரர்களே, அடுத்ததாக சொன்னார்கள், உனது வீட்டிலே சாப்பாடு விருந்துக்காக வேண்டி வந்திருக்கின்ற சகோதரர்களை வைத்துக் கொண்டு அவளை திட்ட வேண்டாம். இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே என்ன, குடும்பத்தில் இருந்து சாப்பாட்டுக்கு அவர குடும்பம் வந்திருக்கும், அவருடைய சாப்பாட்டில் ஏற்பட்ட பிள்ளையை சொல்லி நக்கல் பண்ணுகின்ற சமுதாயத்தை பார்க்கும், அவளை கேவலப்படுத்துகின்ற சமுதாயத்தை பார்க்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அவளுடைய உள்ளத்தை நோவடிக்கின்ற அளவுக்கு நான்கு பேர்களுக்கு மத்தியில் நடந்துவிட வேண்டாம். இஸ்லாம் உரிமைகள், பெண்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகள் சுபஹானல்லாஹ் எவ்வளவு விசாலமானது என்பதை அழகான முறையில் நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். நான்கு பேர்களுக்கு மத்தியில் உனக்கு அவளை திட்டுவதற்கு அனுமதியும் கிடையாது, அவளை நீ அடிப்பதற்கும் கன்னத்தை அறைவதற்கும் அனுமதியும் கிடையாது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது கசப்புகள் ஏற்படுவதாக இருந்தால், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தால், நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா பில் பைத்தி, உங்களுடைய அறைக்குள்ளே உனக்கும் உனது மனைவிக்கு என்றிருக்கின்ற அறைக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொள்ள வேண்டும். வெளியிலே ரோட்டுகளுக்கு பாதைகளுக்கு வருகின்ற அளவுக்கு கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருந்துவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்று சொன்னால் ரோட்டிலே இருப்பதை பார்க்கிறோம், ரோட்டிலே வேறவர்கள் பேசுவதை பார்க்கிறோம், இந்த வீட்டிலே கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான பிரச்சனை என்று ரோடுகளிலே பேசுகின்ற எத்தனை இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனைவிக்கும் கணவனுக்கும் வருகின்ற அந்த பிரச்சனை அவர்களுடைய அறைகளுக்குள்ளே தீர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்ற. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதை இஸ்லாம் தெளிவாக ஆண்களுக்கு எடுத்துச் செல்கின்றது. உண்மையிலே இஸ்லாம் அழகான மார்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பவியல் வாழ்க்கையிலே சொல்லித் தந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி திருமணத்துக்கு பின்னால், ஒரு பெண்மணி 25 வயது வரை, 23 வயது வரை, 24 வயது வரை வளர்க்கப்படுகின்றால் ஒரு தாயின் தகப்பனின் மூலமாக, வளர்த்ததற்கு பின்னால் ஓர் 2 மாதங்களுக்குள்ளே ஒரு கணவன் தெரிவு செய்யப்பட்டு அந்த கணவன் அந்த பெண்மணியை பெண் பார்க்க சென்று அந்த பெண்மணிக்கும் அந்த கணவன் 2 மாதத்துக்குள்ளே ஏற்பட்ட அந்த அறிமுகம் காரணத்தினால் இவர் கணவனாக அந்த பெண்ணுக்கு அந்த கணவனுக்கு இவர் மனைவியாக ஆக்கப்படுகிறார். இவ்வளவும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் கட்டமான மாற்றங்கள். அதனால் இவர்களுக்கு நிக்காக நடைபெறுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு காலமும் இந்த வயது வரைக்கும் அந்த பெண்மணி வளர்க்கப்பட்டு அந்த பெண்மணி ஒரு கணவன் இடத்திலே நேற்று கண்ட கணவனை எனது கணவன் என்று முடிவெடுத்து அவள் நிக்காவின் மூலமாக நம்மோடு சேர்ந்து வாழ வருகிறார். தன்னை வளர்த்த தாயை விட்டுவிட்டு, தன்னை வளர்த்த தகப்பனை விட்டுவிட்டு, தன்னோடு இருந்த சகோதரங்களை விட்டுவிட்டு, தன்னோடு இருந்த சகோதரிகளை விட்டுவிட்டு, என்னானாலும் எனது கணவன் தான் எனக்கு தேவை என்று கணவனுடைய கைபிடித்து வருகின்ற அந்த பெண்ணை நபியவர்கள் சொல்லுகிறார்கள், அடிக்க வேண்டாம் கன்னத்திலே. உன்னுடைய கோபம் வந்தால் அந்த உன்னை நம்பி வந்த உனது மனைவியை கை நிறுத்தி கன்னத்திலே அறைந்து விடாது. அதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அவளுடைய குடும்பம், அவளுடைய பெற்ற தாய், அவளுடைய தகப்பன், அவளுடைய சகோதரங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னோடு நேற்று கண்ட உன்னோடு வாழ்வதற்காக வந்தவளை அநியாயம் செய்வது அக்கிரமா இல்லையா என்று இஸ்லாம் பேசுகிறது. அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை நான்கு பேர்களுக்கு மேல் நான்கு பேர்களுக்கு மத்தியில் வைத்து திட்டிவிடாதே, ஏசிவிடாதே என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பவியல் வாழ்க்கையிலே இன்னும் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், ஒரு கணவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், ஒரு மனைவி அந்த கணவனை நல்லவன் என்று சொல்லாத வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்த கணவன் நல்லவனாக ஆக முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருக்கும் லி அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்திற்கு சிறந்தவர், அவருடைய மனைவிக்கு சிறந்தவர் தான் உண்மையான உங்களிடத்திலே சிறந்தவர். நான் எனது மனைவிமார்களுக்கு நல்லவனாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது மனைவி உன்னை பார்த்து நல்லவன் என்று செல்லாத வரைக்கும் நீ அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக ஆக மாட்டாய். வெளியிலே மிகப்பெரிய அவுலியாவாக நீ இருக்கலாம், ரோடுகளிலே நீங்கள் மற்றவரோடு நீ அவுலியாவை போல பேசலாம், நடவடிக்கை இருக்கலாம், மனைவியிடத்திலே நீ அவுலியாவாக இருக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நீ அவுலியாவே கிடையாது என்பது இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. வெளியிலே நல்லவனை போல நடிக்கிறான், மனைவியிடத்திலே மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகிறான், இவன் அல்லாஹ்விடத்தில் நல்லவன் அல்ல என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவன், ஹைருக்கும் ஹைருக்கும் யாகினி, உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவன் தான், மனைவிக்கு சிறந்தவன் தான் உண்மையான கணவன் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் பெண்களுக்கும் மனைவிமார்களுக்கும் கணவன்மார்களிடத்திலே இருந்து உரிமைகளை வாங்கி தந்திருக்கிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு திருகங்களை பற்றி நான் பேசுகிறேன். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அர்பஅத்து தனானீர், நான்கு தீனார்களை பற்றி நான் பேசுகிறேன். அதிலே ஒரு தீனார் எது தெரியுமா? தீனாருன் அஃதைத்து மிஸ்கீனா, ஏழைகளுக்காக வேண்டி நீ செலவழிக்கின்ற அந்த தீனார். வ தீனாருன் அஃதைத்து ரகபா, நீ அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி செலவழிக்கின்ற அந்த தீனாரும். வ தீனாருன் அன்ஃபத்து ஃபீ ஸபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்ற அந்த தீனாரும். வ தீனாருன் அன்ஃபத்து அலா அஹ்லிக, நீ உனது குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கின்ற இந்த நான்கு தீனார்களும் இருக்கிறதே, அஃவலுகா தீனாருன் அல்லதீ அன்ஃபத்து அலா அஹ்லிக, அல்லாஹ்விடத்திலே சிறந்த தீனார் எது தெரியுமா? இந்த நான்கு தீனார்களிலே உனது குடும்பத்திற்கு செலவழிக்கின்ற தீனார் சிறந்த தீனார். சுப்ஹானல்லாஹ், நீ எவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றாய், நீ எவ்வளவுதான் ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறாய், நீ எவ்வளவுதான் அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி நீ கொடுக்கிறாய், ஆனால் நீ எவ்வளவுதான் குடும்பத்திற்கு செலவழிக்கிறாய், ஆனால் இதிலே சிறந்த செலவு எது தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே குடும்பத்திற்காக வேண்டி செலவழிப்பது என்று சொன்னார்கள். எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கிறார்கள், பகிர்தனத்திலே குடும்பத்தை கவனிக்காத எத்தனை கணவன்மார்களை பார்க்கிறோம் சமூகத்திலே. வெளியிலே பெரிய ராஜாவைப் போல பணக்காரனைப் போல காட்டிக் கொள்ளுகிறார்கள், வீட்டிலே எதுவும் வாங்கி கொடுக்காத எத்தனை கணவன்மார் சமூகத்திலே இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு சிறந்த கறியை வாங்கிக் கொண்டு செல்லுகிறாய் என்றால் அது உனக்கு சதக்கா என்று எழுதப்படுகிறது என்றார்கள். நீ உனது மனைவிக்கும் குழந்தைக்கும் உடுப்பு வாங்கிக் கொண்டு போகிறாய், அல்லாஹ் உனக்கு சதக்கா என்று எழுதுகிறான் உனது பட்டோலைகளிலே. ஒன்ற பிள்ளைகளுக்காக செலவழிப்பதும் நீ இன்பத்தை அனுபவிப்பதற்காக கொண்டு வந்த மனைவியோடு வாழ்கின்ற அந்த மனைவிக்கு செலவழிப்பதும் சதக்கா என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனது கணவனிடத்திலே அதிகம் அதிகம் இருக்கிறது, எனக்கும் எனது குழந்தைகளுக்கும் செலவுக்கு தருவதில்லை, நான் அதிலே இருந்து எடுக்கட்டுமா, அது களவாகுமா ஹராமாகுமா எனக்கு என்று கேட்டார்கள் அந்த பெண்மணி. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் போதிய அளவு தெரிந்தெடுத்தாலும் தெரியாமல் எடுத்தாலும் உனது கணவனுடைய சொத்திலே இருந்து உனக்கு ஹராமாகாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவழிப்பதற்கு தரவில்லை என்றால் களவிலே எடுத்து செலவழிப்பது உனக்கு ஹராமாகாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் ஒரு கணவன் அளவு மீறி உனக்கு செலவழிக்கிறான் என்றால் அது சதக்கா என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உணவை காணுகின்றான், ஒரு பொருளை காணுகின்றான், இதன் மூலமாக எனது குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் வாங்கி செல்ல வேண்டும் என்று அவன் இதுக்கு சதக்காவினுடைய நன்மை இருக்கிறது என்று வாங்குகிறான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது சதக்காவினுடைய கூலி. நீ குடும்பத்துக்கு மனைவிக்கு வாங்கிக் கொடுக்கின்ற ஆடை, மனைவிக்கு வாங்கிக் கொடுக்கின்ற நகை, மனைவிக்கு வாங்கிக் கொடுக்கின்ற பாதரட்சை, மனைவிக்கு வாங்கிக் கொடுக்கின்ற முழுக்க முழுக்க உனக்கு சதக்கா என்றார்கள். அதே போல உனது குழந்தைகளுக்கும் வாங்கிக் கொடுப்பது சதக்கா என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நீ ஏழைக்கு செலவழிப்பதை விட, நீ அநாதைகளுக்கு செலவழிப்பதை விட உனது குடும்பத்துக்கு செலவழிக்கின்ற செலவுதான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய செலவு என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. குடும்பத்தை பசியோடு வைத்துக் கொண்டும் பெரிய பணக்காரன் என்று காட்டுவதற்காக வேண்டி ஏழைகளுக்கு வாரி வழங்குவன் உண்மையான பணக்காரனும் அல்ல, அல்லாஹ்விடத்திலே உண்மையான கணவனும் அல்ல என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. செலவுக்காக வேண்டி கணவன்மார்கள் தரவில்லை என்றால் அவர்களிடத்திலே கேட்டு வாங்குகின்ற உரிமை இருக்கிறது பெண்களுக்கு. கேட்டும் தரவில்லை என்றால் அவர்களுடைய சொத்துக்களிலே இருந்து கலவிலே எடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது. தெரிந்தெடுத்தாலும் தெரியாமல் எடுத்தாலும் உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் தான் அது செலவழிக்கப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய ஷரியாவினுடைய சட்டம். இதிலே இருந்து உனது கணவனுடைய சொத்திலே இருந்து பணத்திலே இருந்து பொருளிலே இருந்து எடுத்து அவனுக்கு தெரியாமல் நீ உனது தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுப்பது கூட கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்ற. உனது கணவனுடைய சொத்து உனக்கும் உனது பிள்ளைகளுக்கும் தான் உரிமை என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே போலதான் இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. மனைவிமார்களோடு கணவன்மார்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை பார்க்கின்ற போதும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செலவழிப்பது உனக்கு சதக்கா, அது மாத்திரமல்ல உனது மனைவியோடு நீ இல்லறத்தில் ஈடுபடுவதையும் அல்லாஹ் உனக்கு சதக்காவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். சுபஹானம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்ததாக இவ்வளவும் இப்போது நான் உரையாற்றிய இவ்வளவு பேச்சுகளும் ஒரு கணவன் மனைவிக்கு செய்கின்ற கடமை, ஒரு கணவனுடைய ஹக்கினுடைய உரிமை, மனைவிக்கு ஆற்ற வேண்டிய உரிமை, அதே போல பெண்களுக்கும் மனைவிமார்கள் கணவனுக்கு செய்கின்ற கடமையையும் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. அதிலே குர்ஆன் சொல்லுகிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிசா, பெண்களை நிர்வாகம் செய்கின்ற உரிமையை அல்லாஹ் ஆண்களுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கின்றார். நிர்வாகம் செய்கின்ற உரிமையை அல்லாஹ் ஆம்பளைக்கு மாத்திரம் கொடுத்திருக்கின்றான். வீட்டிலே ஒரு பெண் கணவனுக்கு வழிபட வேண்டும் என்பதற்கு தெளிவான குர்ஆனுடைய வசனம். இன்று இஸ்லாமிய சமூகத்திலே பெண்களுடைய பேச்சை கேட்டு வாழுகின்ற அதிகமான கணவனை பார்க்கிறோம். மனைவி சென்றால் அவர் அப்படி அடங்கி போய்விடுவார். அந்த உரிமை மனைவிக்கு இஸ்லாம் வழங்கவில்லை. மஷூராவை மனைவியிடத்திலே கேட்க வேண்டும், மஷூராவை மனைவியிடத்திலே குடும்பத்தை வைத்து பிள்ளைகளை வைத்து மனைவியை வைத்து மஷூராவை கேட்கலாம், ஆலோசனை கேட்கலாம். முடிவை எடுக்கின்ற உரிமையை கணவனுக்கு மாத்திரம் கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா. எந்த ஒரு மனைவியும் நினைக்க கூடாது நான் சொன்னதை எனது கணவன் மஷூரா முடிவாக ஆக்கவில்லை என்று நினைப்பது ஆகாது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. உண்மையான மனைவி நினைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ் என்னுடைய குடும்ப தலைவன் எனது கணவனிடத்திலே வழங்கியிருக்கின்றான், அவன் எடுக்கின்ற முடிவுதான் நமது குடும்பத்திற்கு சிறந்த முடிவு என்று ஒவ்வொரு மனைவியும் கருத வேண்டும். அதே போல ஒரு கணவன் தவறான முடிவை எடுக்கிறான் என்றான், இஸ்லாமிய சரியாவுக்கு அப்பாற்பட்ட முடிவெடுக்கின்றான் என்றால் அதற்கு வழிபடுவதற்கு இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. ஒரு ஒரு மூமினான கணவன் ஒரு மூமினான குடும்பத்திலே தலைவராக இருந்து அவன் மஷூராவினுடைய அடிப்படையில் மஷூராவை அவன் சொல்லுகிறான் என்றால் அந்த குடும்பம் அந்த கணவனுடைய வார்த்தைக்கு அடிபணிவதை இஸ்லாம் நேசிக்கின்றது. அதே போல நபிமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனுக்கு மனைவி வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி, ஹக்குகளை பற்றி, உரிமைகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மஷூராவினுடைய முடிவும் தலைமைத்துவமும் கணவனிடத்திலே இருக்கிறது. எந்த ஒரு மனைவியும் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு கணவன் மனைவியின் பேச்சை கேட்டு மஷூராவை முடிவெடுப்பாரோ இரண்டு பேர்களும் நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடுவார். பெண்களுடைய முடிவை அவசரப்பட்டு முடிவாக எந்த கணவன் கணவன் மனைவிக்கு வழிபடுவானோ, எந்த கணவன் தனது மனைவிக்கு வழிபடுவானோ, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க தன் கணவனை அப்படியே கைப்புல வச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க, இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இந்த அனுமதி. அப்படி கைப்புல வைத்திருக்கின்ற எந்த ஒரு கணவனும் இஸ்லாத்திலே அனுமதி வழங்கப்படவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களை சகோதரிகளை சகோதரர்களே, எந்த ஒரு மனைவியும் நினைக்க கூடாது எனக்கு கீழே தான் என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று நினைப்பது இஸ்லாத்தினுடைய அங்கீகாரமற்ற ஒரு மனைவி என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. ஒரு மனைவி நான் எனது கணவனைத்தான் நேசிக்கிறேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது, அவர்கள் எவன் சிரியா போன்ற நாடுகளுக்கு சுற்று பிரயாணம் சென்று வந்தார்கள், நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யார் சூழல்லா நாங்கள் இந்த சுற்று பிரயாணத்தை பார்த்தோம், சில பெரும்பெரும் தலைவர்களை சில பெரும்பெரும் தலைவர்களை சில மக்கள் சுஜூதிலே விழுந்து சஜதா செய்து அவர்களை மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு அறுக்கொடையாக இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் சுஜூது செய்யட்டுமா யார சூழல்லா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்வதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சஜதா என்பது அல்லாஹ் ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனுக்கு சுஜூது செய்யும்படி நான் சொல்லியிருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு நீ உனது கணவனுக்கு வழிபடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், சஹாபா பெண்மணிகளை பார்த்து சொன்னார்கள், ரஆய்து அக்தர அஹ்லிஹா ரஆய்து அக்தர அஹ்லிஹன் நிஸா, பெண்களே உங்களை நான் கடுமையாக அதிகமாக நரகத்திலே பார்த்தேன். சஹாபா பெண்மணிகளை பார்த்து ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்மணிகளே உங்களை நான் அதிகமாக நரகத்திலே பார்த்தேன், அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வை, பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை,
உங்களுடைய கைகளினால் அதிகம் அதிகம் சதக்கா செய்து கொள்ளுங்கள். பெண்மணிகளுக்கு சொல்லுகிறார்கள், பெண்களுக்கு ரோஷம் வருகிறது. கேட்கிறார்கள் நபி அவர்களிடத்தில், யார சூழல்லாம், எவ்வளவு ஆண்கள் இருக்கிறார்கள், ஏன் நீங்கள் பெண்களை மாத்திரம் அப்படி சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை சொன்னார்கள். பெண்கள் ஏன் நரகத்திற்கு அதிகமாக போகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக திட்டுகின்ற பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. குழந்தைகளுக்கு திட்டுகின்ற பழக்கம், கணவன்மாருக்கு திட்டுகின்ற பழக்கம், இப்படியான செயல்பாடுகள் அதிகம் இருக்கிறது. அடுத்ததாக சொன்னார்கள், நன்றி கெட்ட முறையில் நடந்து கொள்ளுகின்ற பழக்கம் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த நன்றி கெட்ட முறையிலே நடந்து கொள்ளுகின்ற பழக்கம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எதை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ திருமணம் முடித்ததிலே இருந்து உனது கணவனிடத்திலே வாங்கி வர சொல்லுகின்ற அனைத்தையும் அவன் வாங்கி வந்து தருகின்றான். ஒரே ஒரு நாள் ஒரு சாமானை நீ வாங்கி வர சொன்னாய், சும்மரா அச்சுமின் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் அவனிடத்திலே சென்ன சாமானை கொண்டு வந்து தராதற்காக வேண்டி நீ அவனுடைய முகத்திலே இவ்வளவு நாளும் உன்னோடு வாழ்ந்ததற்கு நான் கேட்டதை எதை கொண்டுதான் தந்திருக்கிறாய் என்று அவன் முகத்திலே நன்றி கட்டி பேசுகின்ற வார்த்தையினால் நரகத்திற்கு அதிகமான பெண்மணிகள் போகிறார்கள் என்றார்கள். இந்த இஸ்லாமிய சமூகத்திலே பார்க்கிறோம், அவனுடைய நிறைய நிறைய உழைப்புகள் அனைத்தையும் செலவழிக்கின்றான் மனைவி குழந்தைகளுக்காக வேண்டி. ஆனால் அவனிடத்திலே வசதி வாய்ப்பு இல்லாத நேரத்திலே ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கட்டி அவன் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் இந்த பெண்களிடத்திலே இருக்கின்ற நன்றி கட்ட வழக்கம் என்ன தெரியுமா? நான் எதை கேட்டுத்தான் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள் என்று முகத்திலே அப்படி பேசுகின்ற எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். இதனால் தான் அதிகமான பெண்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான மூமினான பெண் எப்படி இருப்பாள் தெரியுமா? கணவனுக்கு முழுக்க முழுக்க வழிபட்டிருப்பாள். கணவனிடத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தினுடைய தன்மைகளை அறிந்திருப்பாள். அந்த பொருளாதாரத்தின் தன்மையை அறிந்து அவள் குடும்ப வாழ்க்கையை நடத்துவான். இன்று இஸ்லாமிய சமூகத்திலே பழக்க வழக்கம், வீட்டிலே கறி வந்தால் மாத்திரம்தான் சோறாக்குகின்ற பழக்க வழக்கத்தை பார்க்கிறோம். உண்மையான மூமினான பெண்மணி வீட்டிலே சோத்தை ஆக்கி வைத்து விட்டு கணவனின் கரையை எதிர்பார்த்திருப்பால், அவனிடத்திலே வசதி வாய்ப்பு இல்லாததனால் கரையோடு வரவில்லை என்ற போது வீட்டிலே இருக்கின்ற தோட்டத்தில் இருக்கின்ற முருங்கன் நிலையாவது அவனுக்காக வேண்டி சமைத்துக் கொடுப்பாளே, அவள்தான் உண்மையான மூமினான மனைவி என்பதை இஸ்லாமிய தெளிவுபடுத்தி செல்கின்றது. இப்படியாக வாழுகின்ற போதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடத்திலே ஒரு அன்பு பரஸ்பரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, கறி வந்தால்தான் நான் சோறாக்குவேன் என்று சண்டை முடிக்கின்ற எத்தனை மனைவிமார்கள் இருப்பதை பார்க்கிறோம். கறி வரவில்லை என்றால் இருக்கின்ற தேங்காயோடு சாப்பிடுவதற்காக ஏற்பாடு செய்கின்ற குறைந்த மனைவிமார்களைத்தான் இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு மூமினுக்கு அல்லாஹ், ஒரு மூமினான ஆணுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உலகத்திலே மிகப்பெரிய சொத்து அவனுக்காக வேண்டி வழிபட்டு வாழ்கின்ற மனைவி என்று சொன்னார்கள். எல்லா நேரங்களிலும் கணவனோடு இறக்கமாக வாழுகின்ற மனைவி தான் அல்லாஹ் ஒரு மூமினான ஆணுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய உலகத்திலே சொத்து என்று சொன்னார்கள். ஒரு மனைவி வழிபடவில்லை என்றார் நபி அவர்கள் சொன்னார்கள், சகுனம் பார்க்கிறீர்களா, நேரம் பார்க்கிறீர்களா? நேரம் பார்ப்பதிலே எந்த ஒரு சிறப்பும் இல்லை, கைரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நேரம் அல்லாஹ்வுக்குரியது, எல்லா நேரங்களும் நல்ல நேரம்தான். சகுனம் என்பது நாலே நாலு விஷயங்களிலே இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருக்கின்ற மனைவி இவள்தான் மிகப்பெரிய சகுனம் என்று சொன்னார்கள். முசீபத் என்கிறோமே, இந்த முசீபத் வீட்டிலே இருக்கின்ற மனைவி சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த நேரமும் கணவனோடு கச 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 என்று இருப்பாளே, எந்த நேரமும் கணவனோடு சண்டையோடு அவருடைய வாயிலிருந்து எந்த நேரமும் குறுகுறுத்துக் கொண்டிருக்கின்ற மனைவி எந்த ஒரு ஆணுக்கும் ஆகாது, அதுதான் முசீபத் என்றார்கள். சொல்லும் வாய் சொல்லலாம். எல்லா நிலைமைகளையும் அனுசரித்து வாழ்கின்ற மனைவிதான் சாலிகான மனைவி என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் சேர்ந்து வாழ்கின்ற மனைவிதான் உண்மையான மனைவி. ஒரு கணவன் வியாபாரத்திற்கு சென்று வருகின்றான், கடுமையான களைப்போடும் கவலையோடும் வருகின்றான், மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற போது உண்மையான சாலிகான தன்னுடைய கணவனை நேசிக்கின்ற மனைவி வாசலிலே நின்று சலாம் செல்லி வரவேற்றுபவராக இருப்பாள். உண்மையாக உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் வழிபட்டு வாழ்கின்ற மனைவி தன்னுடைய கணவன் வருவானே என்று எதிர்பார்த்து வாசலிலே நின்று சலாம் சொல்லி அவன் வருகின்ற போதே அவனை வரவேற்கின்ற மனைவி சாலிகான மனைவி. இப்படி ஒரு மனைவி, ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி வாழ்வார்கள் என்றால் இதை போல சிறந்த குடும்பம் உலகத்திலே பார்க்க முடியாத அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் தான், பெண்கள் தான் குடும்பத்தினுடைய தலைவனான கணவனை அவனை வழிப்படுத்துவதற்கு வசப்படுத்துவதற்கும் உங்களுடைய கைகளிலே தான் முழுக்க முழுக்க அல்லாவினுடைய அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமத்தை வைத்திருக்கின்றீர்கள். கணவனை எப்படி சந்தோஷப்படுத்துவோமோ, கணவனை எப்படி நாம் அவனை இரக்கமாக நடந்து கொள்வோமோ, அவனும் அதே இரக்கத்தை பெண்களின் மீது வீச தயாராகி விடுவான். அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்திலே கடையிலே இருந்து, ரோட்டிலே இருந்து, வயலிலே இருந்து, விவசாயத்திலே இருந்து திரும்பி வருகின்ற கணவனை வரவேற்பதற்கு பதிலாக தொலைக்காட்சிகளுக்கு முன்னால், தொடர் நாடகங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டு பாவங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனை மனைவிமார்களை பார்க்கிறோம். எழுப்பி கணவனை வரவேற்பதற்கு நேரமில்லாத எத்தனை மனைவிமார்களை பார்க்கிறோம். இப்படியாக வாழ்கின்ற குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இந்த குடும்பத்திலே ஷைத்தானுடைய முசீபத் இருக்கும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், மாலை நேரத்திலே ஷைத்தான்கள் எல்லாம் கடலிலே செல்கிறார்கள். ஏன்? ஷைத்தான்களுடைய தலைவன் இபிலிஸ் கடலின் நடுவிலேதான் அவனுடைய சிம்மாசனத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். முழு உலகத்திலே வாழுகின்ற ஷைத்தான்கள் அனைவரும் மகரிபுடைய நேரமாகின்ற போது, மாலை நேரமாகின்ற போது இபிலிஸை சந்தித்து நாங்கள் இன்று யார் யாரை கெடுத்தோம் என்கின்ற அந்த பட்டியல்களை அவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு ஷைத்தான்கள் சென்று அந்த இபிலிஸிடத்திலே, அந்த பெரிய ஷைத்தானிடத்திலே சொல்வார்கள், நான் இத்தனை பேர்களை தொழாமல் ஆக்கினேன், நான் இத்தனை பேர்களை மதுபானங்களுக்கு அடிமையாக்கினேன், நான் இத்தனை பேர்களை சண்டை பிடிக்க வைத்தேன், நான் இத்தனை பேர்களை குடிக்க வைத்தேன். இப்படி ஒவ்வொரு ஷைத்தான்களும் அந்த இபிலிஸிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். கடைசியாக ஒரு ஷைத்தான் வருவான், அவன் சிறிய ஷைத்தானாக இருப்பான். அந்த இபிலிஸிடத்திலே சொல்வான், நான் என்ன செய்தேன் தெரியுமா? இன்று இமையும் கண்ணும் இமையும் போல, நகமும் சதையும் போல, உடலையும் உயிரையும் போல இருந்த அந்த கணவனையும் மனைவியையும் ஒரே ஒரு வார்த்தையிலே பிரித்து தலாக் வரைக்கும் கொண்டு போய் விட்டுவிட்டேன். இபிலிஸ் எழும்பி நிற்பான், பெரிய இபிலிஸ் எழும்பி நிற்பான், நீதான் எனக்கு விருப்பமான செயலை செய்துவிட்டு வந்திருக்கின்றான். ஒரு கணவனும் மனைவியும் பிரிவதுதான் ஷைத்தானுக்கு மிக விருப்பமான செயல் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் கோபத்தோடு இருக்கிறான் என்றால் உண்மையான மனைவி மனைவி என்றால் அவள் மௌனமாக இருப்பாள். மனைவி கோபத்தோடு இருக்கிறாள் என்றால் உண்மையான கணவன் அமைதியாக இருப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு தடவை கோபம் வந்தது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபத்தின் காரணத்தினால் நபி அவர்களுக்கு வந்த உணவு தட்டை வீசிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய தாய்க்கு ஆயிஷாவுக்கும், இந்த உங்களுடைய தாய் ஆயிஷாவுக்கு கோபம் வந்துவிட்டது. எவ்வளவு அன்பான வார்த்தை! அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் கொட்டுவிட்ட அந்த உணவை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவர்களுடைய உடைந்த பாத்திரத்திற்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இறைத்தூதர் உலகத்திற்கு அருக்கொடையாக அனுப்பி வைத்த ஒரு இறைத்தூதர் கணவனாக இருக்கின்ற நேரத்தில் மனைவியோடு எந்த அளவு அன்பு வைத்திருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உண்மையான மனைவி எப்படி இருப்பாள் தெரியுமா? எந்த அளவுக்கு இஸ்லாம் கணவனுக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதென்றால், ஒரு பெண்மணி சுன்னத்தான நோன்பு நோட்பதாக இருந்தால் அவளுடைய கணவனிடத்திலே அனுமதி கேட்காமல் நோன்பு நோக்க முடியாது. பரலான நோன்பை தவிர சுன்னத்தான ஒரு நோன்பை நீங்கள் நோக்கப் போகிறீர்கள் என்றால், எந்த அளவுக்கு இஸ்லாம் கணவனுக்கு கடமை உரிமை கொடுத்திருக்கிறதென்றான். நாளை ஒரு சுன்னத்தான நோன்பை ஒரு பெண்மணி கணவன் மனைவி பிடிக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த மனைவி கணவனிடத்திலே கேட்க வேண்டும், நாளைக்கு சுன்னத்தான நோன்பு பிடிக்க நான் நினைத்திருக்கின்றேன், பிடிக்கவா இல்லையா என்று கேட்க வேண்டும். அவன் அனுமதித்தால் மாத்திரம்தான் உனக்கு நோன்பு பிடிக்க அனுமதி என்று இஸ்லாம் சொல்லுகிறதென்றான். எந்த அளவுக்கு கணவன் மீது கடமைப்பட்டவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது கணவன் உன்னை அழைத்தால் நீ அடுப்பம் கரையிலே சமைத்துக் கொண்டிருந்தாலும் அவனுடைய அழைப்புக்கு பதில் அளிப்பதுதான் உனது கடமை என்று சொன்னார்கள் ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி ஒரு குடும்பம் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வார்கள் என்றால், இப்படி இஸ்லாம் சொல்லுகின்ற வழிப்பிரகாரம் விட்டுக் கொடுத்தலை ஏற்படுத்தி வாழ்வார்கள் என்றால், கணவனின் நிலைமைகளை புரிந்து வாழ்வாள் என்றால், மனைவியின் நிலைமைகளை புரிந்து ஒரு கணவன் வாழ்வான் என்றால், உண்மையிலே அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக வாழும், உண்மையில் அந்த குடும்பம் அல்லாஹ் விரும்புகின்ற குடும்பமாக வாழும், இந்த குடும்பம் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே குடும்பமாக சூனத்திலே வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வாழுகின்ற மனைவிமார்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற போது எத்தனையோ கணவன்மார்கள் கவலையோடு பேசுவதை பார்க்கிறோம், எத்தனை கணவன்மார்கள் இவரோடு வாழ்வதை விட வெறும் வெட்டியாக இருப்பதே சிறந்தது என்று எத்தனை கணவன்மார்கள் பேசுவதை பார்க்கிறோம். காரணம், எந்த நேரமும் அவனோடு சண்டை பிடித்துக் கொண்டு எல்லா விஷயங்களுக்காக வேண்டியும் அவனோடு சண்டை பிடித்துக் கொண்டு எல்லா நேரங்களிலும் அவனோடு எரிந்து விழுந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கணவன் பேசுகிறான் என்றால் உண்மையான மனைவி மௌனமாக இருப்பாள், ஒரு மனைவி பேசும் போது உண்மையான கணவன் மௌனமாக இருப்பான். இல்லை என்றால் அவன் அந்த வீட்டிலிருந்து வெளியாகி கொஞ்ச நேரம் வெளியிலே இருந்து விட்டு வருவான். உண்மையான குடும்ப வாழ்க்கை இப்படித்தான். அப்போதுதான் குடும்பம் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற போதுதான் குடும்பம் உண்மையான குடும்பமாக சாலிகான குடும்பமாக உலகத்திலே வாழ முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களின் சகோதரிகளை, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு உண்மையான பெண்மணி யார் தெரியுமா, ஐந்து நேரம் தொழுவான், ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோட்பாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவளுடைய கருப்பை கணவனுக்கு மாத்திரம்தான் பங்கு கொடுப்பாள், கணவனுக்கு மாத்திரம்தான் அவளுடைய கருப்பு பங்கு வைக்கப்படும். அடுத்ததாக சொன்னார்கள், கணவனுக்கு வழிபடுவான் உண்மையான சாலிகான அல்லாஹ் விரும்புகின்ற பெண் யார் தெரியுமா, ஐவேளை தொழுவாள், நோன்பு ரமலான் காலத்தில் நோன்பு நோட்பாள், அதே போன்று அவளுடைய கற்பை பாதுகாப்பாள், அதே போன்று நான்காவதாக கணவனோடு கட்டுப்பட்டு கணவனுக்கு வழிபட்டு வாழ்வாள். இப்படி ஒரு பெண்மணி வாழ்வாள் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த பெண்ணை பார்த்து செல்லுவான் எப்படி தெரியுமா, ஃபததுகுல் மின் ஐ அபுவாபில் ஜன்னா, ஏய் பெண்மணியே நீ விரும்புகின்ற வாசலினால் சொர்க்கத்துக்குள் நுழை என்று சொல்வான். சுப்ஹானல்லாஹ், இந்த நான்கில ஒன்றை விட்டாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த சொர்க்கம் கிடைக்க மாட்டாது. தொழுகிறார்கள், இன்று இஸ்லாமிய பெண்களை எடுத்துக்கொண்டால் ஐவேளை மாஷா அல்லாஹ் தொழுகிறார்கள். அடுத்ததாக என்ன, நோன்பு ரமலானுடைய காலம் வந்தால் நோன்பு நோக்கிறார்கள் மாஷா அல்லாஹ், அதிலே எந்த ஒரு குறையும் கிடையாது. அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவர்களுடைய கருப்பை தன்னுடைய கணவனுக்கு மாத்திரம் பங்கு விடுகிறார்கள், அதிலும் மாஷா அல்லாஹ் அவங்க பெண்மணிகள் சிறந்த முறையில் நடக்கிறார்கள். ஆனால் அத்தா அத்வாலஹா, கணவனுக்கு வழிபடுகிறார்களா, அதுதான் இல்லையே இஸ்லாமிய சமூகத்திலே. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் சொன்னார்கள், நீ எவ்வளவுதான் தொழுதாலும், நீ எவ்வளவுதான் உனது கருப்பை பாதுகாத்தாலும், நீ எவ்வளவுதான் ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோச்சாலும், மாப்பிள்ளைக்கு வழிபடவில்லை என்றால் உனது எந்த அமலும் தலைக்கு மேலே உயர்த்தப்பட மாட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை சந்தோஷப்படுத்தாத நிலைமையில் மரணிப்பாள் என்று சொன்னார். சந்தோஷப்படுத்தாத நிலைமையில் மரணிப்பாள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹிய ஃபின்னார், நரகத்தில் இருப்பவர். அவர் ரெண்டு ஹஜ் முடிச்சிருக்கிறான், நாலு ஹஜ் முடிச்சிருக்கிறான், தஹஜ்ஜத் உடாம தொழுதிருக்கலாம், சுன்னத்துகள் உடாம தொழுதிருக்கலாம், ஐவரை தொழுக இமா ஜமாத்தோடு பாங்கு சொன்ன உடனே தொழுதிருக்கலாம், ஆனால் மாப்பிள்ளைக்கு வழிபடவில்லை சந்தோஷப்படுத்தாமல் உலகத்தை விட்டு பிரிந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள் வஹிய பின்னா, அவர்கள் இடம் சொர்க்கம் அல்ல நரகம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியும் அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இன்று இஸ்லாமிய சமூகத்திலே வயதான பெண்மணிகள் வயதாகிவிட்டார்கள் என்றால் 50, 60, 65 வயதை அடைந்ததற்கு பின்னால் மாப்பிள்ளையோடு பேசுவது கிடையாது என்று சமூகத்திலே பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், எத்தனையோ தாய்மார்கள் என்று பார்க்கிறோம், எத்தனையோ தாய்மார்கள் வயதான தாய்மார்கள் கணவன் மகள வீட்டிலே இருப்பதை பார்க்கிறோம், மனைவி தாய் மகள வீட்டிலே இருக்கிறாங்க, பிரிஞ்சு வாழ்றாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியிலே கதை பேச்சுக்கள் கிடையாது. மௌத்து வந்தால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள் கணவனோடு நீ பேசாமல் மௌத்தானால் வஹிய பின்னார், என்ன அமல் செஞ்சாலும் சரி நரகத்திலே தான் இருப்பாய் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, அப்படி நமக்குள் இருந்தால் இதனை சொல்லி சேர்த்து பேச வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்படி நீ திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பெற்று வாழ்ந்தாயோ அப்படி மௌத்து வரைக்கும் உண்மையான கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதுதான் உண்மையான கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே உள்ள சந்தோஷம். பிள்ளைகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, நமது தாயும் தகப்பனும் இப்படி பிரிந்திருந்தார்கள் என்றால் அவர்களை சேர்த்து ஒரு வீட்டிலே வாழ வைக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளை பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்து ஆளாக்கியதற்கு பின்னால் அந்த தாய் நரகத்துக்கு போவதை எந்த ஒரு பிள்ளையும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அந்த தகப்பன் நரகத்திற்கு போவதை எந்த ஒரு பிள்ளைகளும் அங்கீகரிக்க மாட்டார்கள். எத்தனையோ வயசானவர்கள் பேசுவதை பார்த்திருக்கிறோம், இவ்வளவு காலமும் வாழ்ந்துவிட்டு பிள்ளைகள் தலைப்பட்டதும் அவள் திருந்தி என்னோடு பேசாமல் மகள வீட்டிலே இருக்கின்றார்கள் என்று எத்தனையோ வயசாளிகள் பேசுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நீங்கள் எப்படி உங்களை திருமணம் முடித்து சந்தோஷமாக ஆரம்பத்திலே வாழ்ந்தீர்களோ மௌத்து வரைக்கும் என்னையும் எனது கணவனையும் பிரிக்காமல் மௌத்து வரைக்கும் வாழ வைக்க வேண்டும் என்று வாக்கெழுங்கள். நீங்கள் பிரிந்த நிலைமையில், பேசாத நிலைமையில், சண்டையுட்ட நிலைமையில், கோபித்த நிலைமையில் மௌத்தானால் நரகம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையாக சிந்தியுங்கள். என்ன அமல் செய்தாலும், ஹஜ்ஜி 50 செய்தாலும், உம்ரா 40 செய்தாலும், தலையை தேய்த்து தேய்த்து தொழுதாலும் மாப்பிள்ளையோடு சந்தோஷமாக இருக்காத நிலைமையில் மௌத்தானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் வஹிய பின்னார் நரகம். நீ என்ன அமல், உண்ட அமல் ஒன்றும் அங்க வேலைக்கு போகல, மாப்பிள்ளையோட நீ பேசல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க நீ மாப்பிள்ளையோட பேசினால்தான் உண்ட தொழுகை தலைக்கு மேல வேறும் இல்லங்க, சுத்தி சுத்தி உலகத்திலே நிற்கும், அங்க போய் உனக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாது நரகம் கிடைக்கும் என்றார்கள் சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளை, வயசாளி ஆகிவிட்டான், ஓரம் ஒதுக்குகின்ற கணவன் அல்ல நமது கணவன். நீ எப்படி கணவனாக வாழ்ந்து குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக உனக்கும் செலவழித்து உனக்காக உழைத்து உனக்காக வெயில நின்று உனக்காக பனியில நின்று உனக்காக தண்ணீர இறங்கி வாழ்ந்த கணவனை கடைசி நேரத்தில் தூரமாக்குவா, எப்படி, எந்த அனுமதி உனக்கு இருக்கிறது? இஸ்லாம் ஆரம்பத்திலே கணவனிடத்திலே செல்லுகிறது, உனது மனைவியின் கன்னத்திலே கையை வைக்காது என்று சொல்வதைப் போல வயசான காலத்திலே உனது கணவனை விட்டு பிரிந்திருக்காது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பிரிந்து வாழ்கிறார்கள் எத்தனையோ வயசான குடும்பம், வயசானவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள், நான் ஊதும் இல்லாகி அந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படி மௌத்தானால் நபி அவர்கள் சொன்னார்கள் நரகம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கணவனை பிரிந்த நிலைமையில், கோபித்த நிலைமையில், சண்டையிட்ட நிலைமையில் மௌத்து வராமல் அல்லாவிடத்திலே வாக்கெடுங்கள். என்ன அமல் செய்தாலும் அங்கீகாரம் கிடைக்க மாட்டார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வயதான பெற்றோர்கள் பிரிந்திருக்கின்ற பிள்ளைகள் இந்த விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இணைத்து சந்தோஷமாக ஒரு வீட்டிலே பாதுகாப்பாக வைத்து அவர்களை கவனிக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. எனவே பிரிந்திருக்கின்ற தகப்பனையும் தாயையும் சேர்த்து வாழ வேண்டும். உண்மையான தாய், உண்மையான பெண்மணி வயசானதற்கு பின்னாலும் தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக இருக்கிறாரே, அவர்களுடைய வாழ்க்கை வரக்கத்தாகவே இருக்கும். அவர்களுடைய மௌத் வரக்கத்தாக இருக்கும். அவர்களுடைய உலகத்திலே இருந்து பிரிகின்ற அந்த பிரிவு சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ சந்தோஷமான குடும்பத்திலே கடைசியாக விரைக்கும் கணவன் மனைவியாக வாழ்ந்த எத்தனையோ மனைவிமார்கள் முதல் முதலிலே மரணித்த போது அந்த கவலையிலே எத்தனை கணவன்மார்கள் மரணித்திருப்பதை பார்க்கிறோம் வரலாற்றிலே. மனைவியும் கணவனும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த மனைவி முதல் மரணிக்கிறாள், அந்த கவலையிலே அந்த கணவன் அடுத்ததாக மரணித்து போவதை பார்க்கிறோம். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் அல்லாஹ் விரும்புகின்ற நேசம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியான குடும்ப வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி வைப்பானாக. அல்லாஹ் எங்களுடைய தாயங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி கணவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களுக்கு கணவன்மார்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கணவன்மாருக்கு மனைவிமார்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு சாலிகான குழந்தைகளாக ஆக்கி தருவாயாக, முத்தக்கிங்களுக்கு இமாம்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் பிரிந்திருக்கின்ற குடும்பங்களை சேர்த்து வைப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் வயசாளியாக குடும்ப வாழ்க்கையில் பிரிந்து வாழுகின்ற அந்த வயசான குடும்பத்தை சேர்த்து சந்தோஷமாக மௌத்து வரைக்கும் வாழ தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்மணிகளை நரகத்திலே இருந்து பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஆண்களை நரகத்திலே இருந்து பாதுகாப்பாயாக, எங்களுடைய வாலிப பெண்களை நரகத்திலே இருந்து பாதுகாப்பாயாக. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்திலே கடைசி நேரத்தில் கலிமாவை முடிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை உனது அருளினாலும் உனது ரஹமத்தினாலும் அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.